தமிழகத்தின் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரும் இந்தியாவில் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீட விருதை பெற்றவருமான ஜெயகாந்தன் புதன்கிழமை இரவு சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 81. கடலூரில் 1934 பிறந்த ஜெயகாந்தனின் தடம் நவீன தமிழ் இலக்கிய பரப்பில் மிக மிக அழுத்தமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் ஜனசக்தி அலுவலகத்திலும் வாழ்க்கையை துவங்கிய ஜெயகாந்தனின் ஆரம்பகால எழுத்துக்களில் இடதுசாரி சிந்தனைகள் அழுத்தமாகவே வெளிப்பட்டன. இருந்தபோதும் ஒரு தலைமுறை வாசகர்கள் எழுத்தாளர்களின் மீது பெரும் ஆளுமையை செலுத்தினார் அவர். 1960 யாருடைய கதையை படித்தாலும் ஜெயகாந்தனின் கதையைப் போலவே இருக்கும் என்கிறார் ஜெயகாந்தனின் சமகாலத்தவரும் மூத்த எழுத்தாளருமான அசோகமித்திரன்.
அவர் எழுத வந்த பிறகுதான் இந்த வணிக பத்திரிகைகள் அல்லது வெகுஜன பத்திரிகைகள் என்பவை நல்ல கதைகள் மீதும் கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். அதற்கு முன்னால் கல்கி தேவனார்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் நடுவில் மிகவும் தொய்ந்து விட்டது. ஜெயகாந்தன் வந்த பிறகு ஒரு நல்ல கதைகளுக்கு நல்ல எழுத்தாளர்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி இருந்தது. அவர் அநேக எழுத்தாளர்களுக்கு ஆதர்சமாக இருந்தார். ஆதர்சமாக இருப்பது என்றால் நேரடியாக அவர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார் என்று கிடையாது. ஆனால் அவரை நினைத்து கொண்டு எழுதியவர்கள் ஏராளமானவர். அதுலேயும் அந்த 1960 70 நீங்கள் எந்த கதையை படித்தாலும் நம்ம ஜெயகாந்தன் சாயல் இல்லாதபடி இருக்காது. அவ்வளவு சக்தி வாய்ந்த எழுத்தாளர். ஆனால் உடல் நல குறைவு வந்த பொழுது என்ன செய்கிறது? கடைசி 15-20 அவர் சிறந்த படைப்பாக ஒன்றுமே வெளிவர இல்லை.
ஆனால் பிற்காலத்தில் பொது உடைமை சித்தாந்தங்களில் இருந்து விலகிய அவர் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியையும் சில காலம் ஆதரித்து அக்கட்சியின் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார். சில வருடங்களுக்கு முன்பாக ஜெயகாந்தன் அளித்த ஒரு பேட்டியில் அவருடைய எழுத்துக்கள் அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறதே என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது ஜெயகாந்தன் கூறிய பதில் இது.
நான் கூடிய வரைக்கும் எனது அரசியல் ஈடுபாட்டை கட்சி அரசியல் ஈடுபாடாக வைத்துக் கொள்வதில்லை. எல்லா கட்சிகளும் சார்ந்த சமுதாயம் சார்ந்த ஒரு தேசிய அரசியலைத்தான் நான் கருப்பொருளாக கொண்டு அந்த எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறேன்.
40 நாவல்கள், 100 சிறுகதைகளை எழுதியிருக்கும் ஜெயகாந்தன் 3 திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இவருடைய 6 கதைகள் திரைப்படங்களாக உருவெடுத்திருக்கின்றன. இருந்தபோதும் அந்த துறையை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிறார் அசோகமித்திரன்.
திரைப்படத்துறைக்கு அந்த காலத்தில் ஆனால் அவர் தொடரவில்லை. அவருக்கு அந்த திரைப்படங்கள் அவ்வளவு ஆர்வம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை அவர் ரொம்ப பெரிதாக பாராட்டவில்லை.
தமிழில் யாருமே செய்யாத வகையில் பெரும் எண்ணிக்கையிலான வாசகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் அவர் என்கிறார் ஜெயகாந்தன் குறித்த ஆவணப்படம் ஒன்றை இயக்கிய ரவி சுப்பிரமணியம்.
அவருடைய இலக்கிய பங்களிப்பு வந்து புதிய தமிழ் வாசகர்களை உருவாக்கி ஆண்டி முதல் அரசன் வரை அவருடைய எழுத்து வந்து போய் சேர்ந்திருக்கு. ஒரு எழுத்தாளனுக்குன்னா அது ஜெயகாந்தனுக்கு தான் நடந்திருக்கு. ஒரு சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்கிறவன்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் அந்த எழுத்து வந்து போய் சேர்ந்திருக்கு. அது மூலமாக தமிழ்ல இதற்கு முன்னால இருந்த எழுத்தாளர்கள் செய்யாத ஒரு சாதனையை அவர் செஞ்சிருக்கார், போய் சேர்ந்திருக்காரு. இவ்வளவு நீல அகலமா எழுத்துல போய் சேர்ந்த ஒரு ஆளு வந்து ஜெயகாந்தன்.
இந்தியாவில் இலக்கியத்திற்கான மிக உயரிய விருதான ஞானபீட விருது 2002 அவருக்கு வழங்கப்பட்டது. ஜெயகாந்தனின் பிற்கால எழுத்துக்கள் குறித்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் 20 தமிழ் இலக்கியத்தில் ஒரு தலைமுறையின் சிந்தனையோட்டத்தில் பெரும் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் தனக்கு இப்படியெல்லாம் அஞ்சலி செலுத்தப்படுவதை அவர் விரும்புவார் என்று சொல்ல முடியாது. அஞ்சலிகள் குறித்து அவருடைய புகழ்பெற்ற வாசகம் இது. அரசாங்க அலுவலகங்களில் மகான்களின் மரணத்திற்காக கொடிகள் தாழப்பறக்கட்டும், அவர்கள் நினைவாக பிரார்த்தனைகள் நடக்கட்டும், ஆனால் எது குறித்தும் எல்லோரும் கும்பல் கூடி அளவேண்டாம். ரேடியோக்காரர்கள் தங்களது பொய்த்துயரத்தை காட்டில் கலப்படம் செய்யாதிருக்கட்டும். இது ஜெயகாந்தனின் வாசகம்.